மாவீர மகுடம். கடற்புலிகளின் துணைத் தளபதி லெப்டினன்ட் சார்ல்ஸ். சிங்கள கடற்படையின் படகுகளை கண்டால் சாதாரண படகுகள் கடலில் நிற்காது, நிற்க முடியாது. சண்டைக்கென்றே தயாரிக்கப்பட்ட நேவி படகின் வேகத்திற்கு அவற்றில் பொருத்தப்பட்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களின் தாக்குதலுக்கு மெடுக்கொடுக்க விடுதலை புலிகளது சாதாரண படகுகளால் முடியாது என்பதால் தூரத்தில் கண்டவுடனே ஓடி மறைந்துவிட வேண்டும். வேறு வழியில்லை. இவர்களது படகுகளை அழிப்பது அவர்களின் இலக்கு என்பதோடு கலைப்பது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்தது. ஆனால் அந்த நிலை மாறவே மெல்ல மெல்ல அந்த நிலை நேர்மாறாக மெல்ல மெல்ல மாறிவிட்டது. தரையைப்போல கடலிலும் சிங்களப்படையை துரத்தி தாக்கி அழிக்கலாம் என சொல்லிக் கொடுத்தவனுக்கு முதன் முதலாக மட்டுமல்ல தொடராகவும் அதனை செய்து காட்டியவனும் தான் சார்ல்ஸ். 1991 இறுதியிலே அது ஆரம்பித்தது. நைனாதீவிலிருந்து ஊர்காவல்துறைக்கு கடல் ரோந்து புரிகின்ற நேவி படகுகளை வழிமறைத்து தாக்க சார்ல்ஸ் முடிவெடுத்தார். தளபதி கங்கியமரின் துணையோடு வேவு பார்த்து தாக்குதல் திட்டம் வகுத்து தாக்குதல் குழுக்களை ஒழுங்குபடுத்தி ஆயுதங்களோடு படகுகளை தயார் செய்து தானே கட்டளை அதிகாரியாகி வியூகம் அமைத்து சென்று கடல் சண்டியை வழி நடத்தினான் சார்ல்ஸ். கனோன் பீரங்கிகள், 50 கலிபர்கள், மிகையான கனரக துப்பாக்கிகளோடு அதிவேக ஓட்டம் கொண்ட நேவியின் சண்டை படகுகளை 50 கலிபர் GPMG-யோடு சாதாரண துப்பாக்கிகளை மட்டுமே கொண்ட இவர்களது மீன்பிடி படகுகள் துரத்தி தாக்கின. சிங்கள கடற்படையை விடுதலை புலிகளின் படகுகள் கலைத்து விரட்டிய முதல் வரலாறு அது. எதிரியின் படகொன்று மூழ்கடிக்கப்பட்டதும் LMG ஒன்று கைப்பற்றப்பட்ட போதும் இழப்பேதுமில்லை இவர்களுக்கு. இதற்கு முன்னர் நிலந்தீவுக்கும் குடிகட்டுவானுக்கும் இடையில் உள்ள கடலில் சார்ல்ஸ் நடத்திய ஒரு கண்ணிபிடி தாக்குதல் குறிப்பிடத்தக்கது. இரவு முழுவதும் ஆழ்கடலுக்குள் இறங்கி நின்று அலைகளின் நடுவில் அவன் கண்ணிவெடியை விதைத்து விட்டு வர மறுநாள் காலை அதில் சிக்கி எதிரியின் படகுன்றை அலைகள் விழுங்கிக் கொண்டன என்பதோடு சிங்கள கடற்படையின் வடபிராந்திய தளபதி கொமாண்டர் சமரவீர படுகாயமடைந்தார் என்பதும் 7 படையினர் கொல்லப்பட்டதும் முக்கியமான வரலாறு. உடைந்த படகையும் ஆயுதங்களையும் கடலுக்கடியிலேயே மீட்டவென்றதான் சார்ல்ஸ் அடுத்த வேலைக்கு போனான். 1992 துவக்கத்தில் தாளையடி கடலில் எதிரியின் சவட்டன் விசைப்படகு மீது தானே கொமாண்டராக நின்று ஒரு பகற்பொழுது தாக்குதலை நடத்தினான் சார்ல்ஸ். 4 போராளிகளை இழந்ததோடு சார்ல்ஸுக்கு காலில் காயம் ஏற்பட்டது அந்த சண்டை. ஆனையரவு கடலில் அந்த நீரேரியில் எதிரியின் நீரந்து விசைப்படகு ஒன்றை மூழ்கடித்து 50 உட்பட்ட பல ஆயுதங்களை கைப்பற்றிய கடல் கண்ணி தாக்குதல், அதே நீரேரியில் எதிரியோடு ரோந்து படகு தொடரை தாக்கி பல ஆயுதங்களை கைப்பற்றிய இன்னொரு சண்டை, மாதகல் கடற்பிரதேசத்தில் விசைப்படகுன்றை மூழ்கடித்த மற்றொரு கண்ணிவெடி தாக்குதல், பூநகரி கல்முனை அருகே உள்ள மாந்திவில் சிங்களப்படையின் கரையோர காவலரணை தகர்த்து துப்பாக்கிகளோடு எதிரியின் சடலங்களையும் எடுத்து வந்த அதிரடி தாக்குதல். இவ்வாறாக கடற்புலிகளின் கடல் சண்டை திறன் வளர்த்த ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாலும் இருந்த உத்விசை சார்ல்ஸிடம் ஒப்படைக்கப்படுவது என்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையோடு தண்ணியை கலந்து செய்து முடிக்கும் தன்மை அவனுடைய. வெற்றிகரமான கடற்சண்டைகளின் முன்னோடி தளபதி மட்டுமல்ல, அவன் ஒரு சிறந்த தொழில்நுட்பவியலாளரும் ஆவான். வேலையில்லாதவன் அவன். ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்திருந்த உழைப்பாளி. ஓய்வு நேரங்களில் மூளைக்கு வேலை கொடுத்து எதையாவது ஆய்வு செய்து கொண்டிருப்பான். கைவசம் உள்ள வளங்களை கொண்டு புதிது புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டுமென்றோ அல்லது கஷ்டப்பட்டு சிரமத்தோடு நாம் செய்கின்ற வேலைகளை இலகுவாக வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வழிகளை பற்றியோ அல்லது இப்படியான ஏதோ ஒரு விடயத்தை பற்றியோ தான் அவனது டெக்னிக்கல் மூளை எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கு. முயற்சி செய்து பார்த்து விட்டோ அல்லது முயற்சி செய்து பாராமலேயோ ஏதேதோ ஒரு சாட்டு சொல்லிக்கொண்டு இது சாத்தியப்படாது என்று ஒதுக்கி வைத்து விடுகின்ற வேலைகளை தானாக பொருட்படுத்தி வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவார் அந்த பொறியியலாளர். கடற்புலிகளின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் சார்ல்ஸின் அறிவாற்றலும் ஒன்றோடொன்று இறுக பிணைக்கப்பட்டிருந்தது. தொலைத்தொடர்பிலே குரோஸ் செய்ய வேண்டும் என்றால் சரி, கம்யூனிகேஷன் செட்டுக்கு தேவையான உதிரிப்பாகம் என்றாலும் சரி, என்னவாகத்தான் இருந்தாலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் உள்ளூரில் கிடைக்கக்கூடியவற்றை கொண்டே செய்து முடித்து விடுவதுதான் மத்திய தொழில்நுட்பவியலாளருக்கும் இவனுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. கடற்புலி வீரர்களுக்கான படகு பயிற்சி கல்லூரி ஒன்றை ஆரம்பித்தான் அந்த சிறந்த படகோட்டுநர். புயலுக்கும் சூறாவளிக்கும் இடையில் ஆர்ப்பரித்தலும் கடல் அலைகளுக்கும் நடுவில் படகை நீண்ட தூரத்துக்கு செலுத்தக்கூடியதான பயிற்சியை அளித்து பெண்புலிகள் உட்பட்ட திறமையான ஓட்டிகளை சார்ல்ஸ் உருவாக்கி தந்தார். அவன் நினைவுகள் மனங்களில் பதியப்பட்டிருக்கின்றன. சண்டை முனிகளில் நிலவும் போர் சூழ்நிலைகளால் தடங்கல்கள் ஏற்பட்டு உணவு வறாமல் விட்டுவிடுவது அடிக்கடி நடக்கும் ஒரு விடயம். ஆனால் சார்ல்ஸ் நின்று களங்களில் போரிட்ட தோழர்கள் சாப்பாட்டுக்காக காவல் இருந்த நாட்கள் குறைவு. உடனடியாக அடுப்பில் சட்டியையோ வாளியையோ வைத்து எட்டியவற்றை கொண்டு சுவையாக கறி சமைத்து தன் தோழர்களுக்கு கொடுத்து விடுவான். அந்த அட்டகாசமான சமையல்காரன் அவன் தயாரிக்கும் கோழி சூப் இயக்கத்தில் மிகவும் பிரபல்யமானது. தலைவரிடமே பாராட்டு பெற்றவன். சார்ல்ஸின் சூப் பருக வேண்டும் என்று நண்பர்கள் தேடி வந்த நாட்கள் கூட உண்டு. அவன் வீரச்சாவடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கூட கோழி சூப் இருந்து படைத்து விட்டுத்தான் அவன் போனான். அவன் ஆக்கி தந்த சுவைகள் அவனது நினைவை தந்து கொண்டே இருக்கின்றன. தோழர்களில் அவன் கொண்டிருந்த அன்பும் பாசமும் அலாதியானது. மற்றெல்லோரையும் விட வித்தியாசமான விதத்தில் பழகுகின்ற இவன் எல்லா போராளிகளாலும் கவரப்பட்டு அவர்களின் நெஞ்சமதில் நீக்க மரண்டைத்துவிட்ட ஒரு உற்ற நண்பன். கிளாலியிலிருந்து வேலையாக வந்து எங்காவது நிற்கும் போது கோவில் திருவிழா பார்க்க நண்பன் அழைத்தால் படியலை விட்டுட்டு வந்துட்டேன் நான் வேற இல்லை என்று போக மறக்கும் சார்ல்ஸ் என்ன நிகழ்ச்சி பார்ப்பதற்கென்றாலும் அது சரியோ தவறோ தன்னோடு நிற்கும் போராளிகள் எல்லோரையும் அழைத்து செல்லாமல் ஒரு நாள் கூட போயிருக்காத உயிர் தோழர். எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்கு நிற்கும் யாராவது ஒரு போராளி வந்து சார்ல்ஸ் அன்னிட்ட சுகம் கேட்டதென்று சொல்லுங்க என்பார் என்று சொன்னார் ஒரு போராளி. அந்த அளவுக்கு வியாபித்திருந்தது அவன் நட்பு. தவறளிக்கும் போராளிகளை தண்டிக்கும் போது அரவணைத்து அன்பாக பேசி பிள்ளைகளை தெளிவுபடுத்தும் விதம் அவனில் வேறுபட்ட ஒன்றாக காணலாம். வகுப்பெடுக்கும் போது பகுதியாகவும் செல்லமாகவும் கதைத்து தான் சொல்வதை அவர்கள் மனவிருப்போடு கேட்டு படிக்கக்கூடியதாக விளங்கப்படுத்தி கற்பிப்பது அவனது பாணி. தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் தன்மை அவனுடையது. கடலிலும் தரையிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பட்ட துயரங்கள் திறமையான செயற்பாடுகளின் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். புத்தகத்தில் படித்த அறிவு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அனுபவம் மூலம் படிக்க நிறைய இருக்கு. அனுபவம் பலதரப்பட்ட பாடங்களையும் எங்களுக்கு கற்பிக்கின்ற ஒரு வழிகாட்டி என்று சொல்லிக் கொடுத்தான். வளர்த்ததைப் போலவே பட்டறிவு மூலம் போராளிகள் வளர்க்கும் வழிமுறை அவனுடையது. ஒவ்வொரு கடற்சண்டையின் முடிவிலும் அந்த கள நிகழ்ச்சிகளின் போக்குகளை ஆழமாக நோக்கி சரிவிலைகளை ஆராய்ந்து அந்த பட்டறிவின் அடிப்படையில் அடுத்த சண்டையை நெறிப்படுத்துகின்ற அவன் ஒரு அனுபவசாலியான படைத்தளபதி. எப்போதும் தானே நீரில் கடலில் இறங்கி சண்டைகளை வழிநடத்தி வீரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் அவனுடைய பாணி. சிரிப்பூட்டும் பகடிகளாலும் பம்பல்களாலும் இன்பத்தில் ஆழ்த்தும் அவனுடைய கதைகள். ஒரு தனித்துவமான கலா ரசனை எப்போதும் கலகலப்பாக மகிழ்ச்சியான பொழுதுகள் அவனோடு கழியும். போராட்டத்தை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் சொல்லி சொல்லி எப்போதும் எல்லோரையும் உற்சாகத்தில் வைத்திருப்பான் சார்ல்ஸ். என்றே மறக்க முடியாத பசுமையான நினைவுகள் அவனுடையவை. எல்லோருக்குள்ளும் அவன் நிறைந்திருக்கின்றான். சமர் முனிகளில் சண்டைகளை வழி நடாத்திக் கொண்டிருக்கும் அந்த தளபதி மக்களை போராளிகளோடு இணைப்பதற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை பற்றியும் சிந்திப்பான். ஒவ்வொரு தாக்குதலையும் தனியே இராணுவ வெற்றிகளாக மட்டும் வைத்துக் கொண்டிராமல் மக்களை தாயகப் பணிக்கு உள்வாங்கும் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றும் அந்த வெற்றிகளை பயன்படுத்தினான். ஆனிரவு கடல் நீரேரியில் கண்ணிவடியில் உடைந்து பயனற்ற விதத்தில் கடலுக்குள் மூழ்கிய விசைப்படல்களை கூட விரைவாக சுழியூடி கட்டி இழுத்து வந்து வடமராட்சியில் மக்களுக்கு பார்வைக்கு வைத்தான். ஊர்காவல்துறை கடலில் சேதப்பட்ட நேவி படகையும் எடுத்த எல்எம்ஜியையும் யாழ்ப்பாண கரையில் சனத்துக்கு காட்டியதும் அவனது அரசியல் சிந்தனைக்கு சான்றுகள். விடுதலை புலிகள் வெற்றி கழிப்புகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டான் அந்த கடற்தளபதி. ஆனிரவு கடல் நீரேரியில் சார்ல்ஸ் நடத்திய ஒரு தாக்குதல் மேனி சிலிர்க்க வைக்கும் கதை. மதியத்துக்கு பிந்திய பகற்பொழுது அது. எட்டு விசைப்படகுகளில் கடல் ரோந்து வந்து கொண்டிருந்த சிங்கள கடற்படையின் நீருந்து விசைப்படகு ஒன்று ஏற்கனவே சார்ல்ஸ் வைத்து விட்டு காத்து கொண்டிருந்த கண்வழியில் சிதறி மூழ்கிறது. திகைத்து போன நேவியின் ஏழு படகுகளும் அந்த இடத்தை சூழ்ந்துவிட படகையும் ஆயுதங்களையும் தங்கள் ஆட்களையும் மீட்க அவர்கள் முயன்று கொண்டிருந்தார்கள். பூனேரி பக்கமிருந்து அவசரமாக வந்த உலங்குவானூர்தி வட்டமிட்டபடி பாதுகாப்பு வழங்கி கொண்டிருந்தது. சார்ல்ஸுக்கு ஏமாற்றம். படகையும் ஆயுதங்களையும் மீட்க முன்னர் அவர்களை தாக்கி விரட்ட தயாரானான். கைவசம் இருந்ததோ ஒரே ஒரு படகு, அதிலிருந்து ஒரே ஒரு கனரக துப்பாக்கி. அவர்களோ ஏழு சண்டை படகு. உலங்குவானூர்தி வேறு மேலே சமாளிக்க முடியுமா என கூடி நின்றவர்கள் சிந்திக்க இன்னும் சில புலிகளோடு படகை கடலில் இறக்கினான் அந்த வீரர். கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த போராளி சொன்னார், ஜிபிஎம்ஜி ரவைகளை பொழிய மின்னலன தங்களை நெருங்கிய தனித்த ஒரு படக கண்ட நீவி அதர்ந்து போனான். அவிழ்த்து விடப்பட்ட பட்டி மாடுகள் வரிசையாக ஓடுவது போல் நீவி படகுகள் அனைத்தும் ஓட்டமெடுக்க மேலே நின்று சுட்டுக்கொண்ட நீவியாலும் சால்ஸை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அன்று கடலுக்குள்ளிருந்து படகையும் ஆயுதங்களை மீட்டுத்தான் சார்ல்ஸ் வடமராட்சியில் மக்கள் பார்வைக்கு வைத்தான். திருகோணமலையில் கடற்கரை ஓரம் உள்ளது திருக்கடலூர். அந்த வீரனை பெற்றுத்தந்த பெருமை அந்த மண்ணுக்குத்தான் சேரும். 1960 கடைசி மாதத்தின் 15 நாள் ஒரு அழுகுரலோடு அது நடந்தது. ஆம், அப்பா ஆனந்தராசாவுக்கு அம்மா விஜயதேவிக்கு மகனாக, 2 அக்காமாருக்கும் 4 தம்பிமாருக்கும் இடையில் பிறந்தவனுக்கு அவர்கள் ஆசையோடு வைத்த பெயர் தவராஜன். கடற்தொழில் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல அந்த கிராமத்துக்கும் சொந்தமானது. புனித ஜோசப் கல்லூரியில் 10 வகுப்பு வரை படித்துவிட்டு அப்பா ஒரு தொழிலுக்கு போனவன். சிறு அகவிலேயே திறமை மிக்க படகோட்டியாக தேர்ச்சி பெற்றான். மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் அவன் பாடத்திட்டம் ஒன்றை பூர்த்தி செய்வதற்கு இயற்கையாகவே அவனிருந்த டெக்னிக்கல் மூளை துணையாக இருந்தது. தடங்கள் என்று சிங்களத்தில் உரையாடுவதோடு ஆங்கிலத்தில் பேசும் ஆற்றலையும் சார்ல்ஸ் கொண்டிருந்தான். சிங்கள இனவாத புயலுங்கள் தாயினத்தில் கூரமாக வீசிய போது எல்லோரையும் போல இந்த குடும்பத்தின் அமைதியான வாழ்வும் குலைந்தது. பச்சை பேய்களின் பவனி, ராணுவ வண்டிகளின் பலம், சிங்கள காடியர்களின் அட்டூழியம், திருகோணமலை எரிந்தது. தமிழர்கள் பிணங்களாய் குவிந்தார்கள். எங்கள் கடலில் அவர்கள் விடியற் காலையில் கரையொதுங்கும் பிணங்கள். அந்த இடிமலை தனக்குள் குமரும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு தம்பி ஜெயராஜனை சிங்கள துப்பாக்கிகள் கொடூரமாக கொன்றபோது அவன் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாயகத்துக்கு செய்ய வேண்டிய பணி, சொந்த வாழ்வையும் தாக்கிய பேர்ணவாதம் அவன் இயக்கத்துக்கு போக முடிவெடுத்தான். புலிகள் இயக்கத்தின் தொடர்பு தேடி சந்து பொந்தெல்லாம் அலைந்து திரிந்தான் நீண்ட காலத்தின் பின். 1985 நடுப்பகுதியில் அது கிடைத்தது. சந்தோஷம் மாஸ்டரை தேடி பிடித்து இயக்கத்தில் சேர்ந்தவன் திருமலையில் 2 பயிற்சி முகாமில் பயிற்சி எடுக்கும் போதே புலேந்தியம்மானின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தி திறம்பட செயற்பட்டான். திருமலைக்கான கடல் மார்க்க விநியோகங்களை செய்வதே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை. ஆனால் மிகச் சிரமமான அந்த பணியிலே வண்டியோடி விட்டு களைப்போடு வந்தாலும் ஆமிக்கு சக்கி அடிக்க போனாலும் தானும் போவான். இப்படி தொடங்கியவன் தான் பின்பு கண்ணி வடி வைக்க போகின்றவர்கள் ஆலோசனை பெற்றுச் செல்லும் அளவு அந்த பணியில் திறமைசாலியானான். திருகோணமலை மாவட்ட தளபதி, இந்த காலகட்ட சூழ்நிலை உணவுக்கே பஞ்சமான நெருக்கடி. விநியோக வழியெல்லாமே தடைப்பட்டுவிட்ட அந்த நாட்களில் புலிகளின் உணவு கால்வாயாக இருந்தவன் சார்ல்ஸ் தான். நிலமெல்லாம் மாமி, கடலெல்லாம் நேவி. சார்ல்ஸ் படகெடுத்து போவான். அடிக்கடி கடலில் நேவி கலைப்பான். ஆனாலும் உணவோடு வந்து சார்ல்ஸின் வண்டி கரையைத் தொடும். என்று வண்டி ஓட முடியாது கடலில் நீவி கூடுதலாக நிற்கிறான் என்று தொலைத்தொடர்பு அறிவிக்கும். அப்போது உயிர்களுக்கு உணவு தர வண்டியோடு கடலில் இறங்குவான் அந்த உயிர் தோழன். ஒரு நாள் சிங்களப்படையின் முற்றுகையின் போது காயப்பட்ட புலி வீரர்களை காவிக்கொண்டு அவனது படகு புறப்பட்ட போது அமைதியாக இருந்த கும்பருப்பட்டி கடல் திடீரென வளமைக்கு மாறாக மாறியது. கொந்தளித்த கடல் வண்டியை கவிழ் கலைக்குள் தவித்து பொண்ணுக்குப்பட்ட உப்பு தண்ணீரால் துடித்த தோழர்களை பாதுகாக்க கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது கண்ணுக்குள் நிற்கிறது. 86 இறுதி சுற்றி வளைப்பொன்றில் காயமடைந்து ஜாழ்ப்பாணம் வந்தபின் தமிழகத்துக்கு வண்டி ஓட்டுவது அவனுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை. இந்த பணியின் போது அவன் நேவியிடம் கலைபடுவதும் 3 நேர உணவை போல நிகழும் சம்பவம். அப்படியான ஒரு நாளில் முன்னிரவு நேரம் பொருட்களோடும் போராளிகளோடும் வந்து கொண்டிருந்த சார்ல்ஸின் படகை திடீரென எதிர்ப்பட்ட நேவி படகு கலைத்து தாக்க இயலுமானவரை வேகத்தை கூட்டி சார்ல்ஸ் ஓட முயல பீரங்கி கொண்டு விட்டு வெடித்து சிதறிய படகிலிருந்து அவன் தூக்கி வீசப்பட்டான். கரையை நோக்கி நீந்த தொடங்கினார்கள். மைல்கணக்கான தூரம் நேரம் செல்ல செல்ல களைத்து போன பின் அவனோடு நீந்தி வந்த போராளிக்கு முன்னாலேயே அலைகளுக்குள் காணாமல் போய்விட்டான் சார்ல்ஸ். எல்லாம் போய்விட்டது. தோழர்கள் இழந்த துயர், நடுச்சமுத்திரம், உள்ளிழுக்கும் கடல், தனித்த ஒருவன் தளராத உறுதி. 17 நீந்தி மறுநாள் மாலை வடமராட்சி கரையில் ஒதுங்கும் வரை மயக்கம் தன்னை ஆட்கொள்ள அனுமதிக்காதிருந்தான். அந்த வேங்கை என்பதை மற்றவர்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அது அவனது மன வைராக்கியத்துக்கு சான்று. இந்திய படையின் ஆக்கிரமிப்பு காலம், அவனது பணி மணராட்சி தலைவரின் நிழலில், போர்மையும் கொண்டிருந்த முனையில் மிக மிக இன்றியமையாத கடல் வழி விநியோகம்தான். இங்கும் அவனது வேலை. வண்டி ஓட்டி விட்டு வந்து நிற்கும் போது களைப்போடு எங்காவது படுத்திருப்பான் என்று தேடினால் போராளிகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருப்பான், அல்லது கம்யூனிகேஷன் செட்டில் ஏதாவது செய்து கொண்டிருப்பான். எதுவுமே இல்லாவிட்டால் சமையற்கட்டில் கரைக்கு உப்பு புளி சரிபார்த்து கொண்டாவது இருப்பான். இந்திய படை வெளியேற்றப்பட்ட பின் யாழ்ப்பாணத்தில் இருந்த பயிற்சி முகாம்களில் புதிய போராளிகளுக்கு துறை சார்ந்த வகுப்புகள் எடுத்துக் கொண்டிருந்த சார்ல்ஸ் சிங்கள படையோடு மீண்டும் போர் தொடங்கிய பின் கடற்புலிகளின் பிரிவோடு இணைக்கப்பட்டான். சார்ல்ஸின் எல்லா திறமைகளும் அனைத்து அம்சங்களும் முழுமையாக வெளியிட்ட காலம் அது. விடுதலை புலிகளின் கடற்புலிகளின் புதிய பரிணாமம் பெற்றபோது தளபதி சூசையின் உற்ற தோழனாக நின்று கடற்புலிகளின் வளர்ச்சிக்காக ஓய்வில்லாமல் அவன் உழைத்தான். விடுதலை புலிகளின் வரலாற்றில் கடற்புலிகள் முக்கியமான ஒரு அத்தியாயம் என்று தலைவர் அவர்கள் சொல்கின்றார் என்று கடற்புலிகளின் வளர்ச்சியில் சார்ல்ஸ் ஒரு பிரதானமான உந்துவிசை என்று சொன்னார் தளபதி சூசை. சார்ல்ஸ் ஒரு சிறந்த மனிதனாக, தேசப்பற்று உறுதியமிக்க போராளியாக, நட்பு கொள்கிறவர்களுக்கு இனிய நண்பனாக, எதிரி அதிர சண்டைகளை வழிநடத்தும் தளபதியாக, புதியனவற்றை படைக்க முயலும் ஒரு தொழில்நுட்ப நிபுணனாக, போராளிகளுக்கு அறிவூட்ட வளையும் ஆசானாக, அலைகளை தோற்கடிக்கும் படகோட்டியாக, அட்டகாசமான சமையல்காரனாக, மக்களுக்கு பணி செய்து நிற்கும் சமூக பார்வரனாக, இன்னும் இன்னும் எல்லாவற்றுக்கும் பொருத்தமானவன் அந்த விடுதலை புலி. சின்ன குழந்தையாக தவளும் கடற்புலிகளை பெரும்படை அமைப்பாக கட்டி எழுப்பும் கனவுகளோடு வாழ்ந்தானே அந்த வீரன். தன்னையே உரிக்கி அதன் அடிவேரில் பாய்ச்சியல்லவா தன்னை நெடிந்துயர் செய்து கொண்டிருந்தான். 1993 ஜூன் 11 அன்று இரவு 20 மைல் நீல பெருங்கடல் படகோட்டம் தொடங்கியது. ஏக்க வழிகளோடு படகுகளில் மக்கள், தமிழரின் பிணந்தின்ன காத்திருக்கும் சிங்கள சுறாக்கள், மக்களை காக்கும் பணியில் அவர்கள் குழந்தைகள், அவர்களை வழிநடத்தியபடி களத்தில் சார்ல்ஸ், ரவைகளை பொழிந்தபடி விரைந்து வருகின்றன எதிரியின் படகுகள், நேருக்கு நேர் எதிர்கொள்கின்றன புலிகளின் படகுகள். 50 எல்எம்ஜியும் தணல் கக்கிய ஒரு படகில் சார்ல்ஸ், இருள் வானை கிழித்தன ஒலிக்கோடுகள் அதிர்ந்து போன எதிரி. எதிர்பாராத கணம் திடீரென எல்எம்ஜி இயங்க மறுத்தது. சார்ல்ஸின் கையிலிருந்து முழங்கிய 50 மட்டும் நம்பி எதிரியை நெத்தி முட்ட நெருங்கியது படகு. இடைவெளி நன்றாக குறுகிவிட்ட நிலையில் இன்னொரு எதிர்பாராத கணம் 50 இயங்க மறுத்துவிட்டது. சார்ல்ஸ் திரும்ப திரும்ப அதை இயக்க அது பிசகி கொண்டிருந்தது. எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் படகை பக்கவாட்டாக திருப்பி எடுக்க முயல நேவியோடு போராட 50 போராடி கொண்டிருந்த சார்ல்ஸின் உடலை துளைத்து சென்றனர் அவைகள். உடனடியாக கரையை நோக்கி திருப்பப்பட்டது படகு. ரத்தம் வெளியூறிக் கொண்டிருந்தது. நீலக்கடல் ஓட ஓட கடலும் நீண்டு கொண்டே இருக்க இரத்தப்பெருக்கு அதிகமாகிக் கொண்டே போனது. சண்டையின் துவக்கத்திலேயே அந்த வீரனை இழந்து விட்டார்கள். படகு கரையை தொடும் போது சார்ல்ஸ் இந்த மண்ணை விட்டு மறைந்திருந்தார். மக்களின் படகுகள் பாதுகாப்பாக மறுகரையை அடைந்து கொண்டிருந்தன. சார்ல்ஸ் கடற்போர் தளபதி. அவன் விழிமூடி போனான் கடலில்.
உறவுகளே நெஞ்சின் உள்ளே தீயை கொண்டால் வாழும் எங்கள் கனவுகளே. நீலக்கடலில் வீரம் கூறி போகுது போகுது புலிப்படகு, நேவிக்காரன் வந்தால் தூசு நெருப்பை கக்குது படிப்படகு. கண்ணில் ஈரம் நெஞ்சில் பாரம் வேண்டாம் வேண்டாம் உறவுகளே.
கரையும் உயிரின் கனவின் ஆழம் அருகே இருந்தால் புரிந்துவிடும். சூரியன் சுருங்கினால் பூமியும் இல்லையே, வெப்பத்தை சகிப்பதே வாழ்வாகும். வீரியம் சுருங்கினால் வாழ்க்கையும் இல்லையே, சாவினில் சரித்திரம் உருவாகும். நீலக்கடலில் வீரம் கூறி போகுது போகுது புலிப்படகு, நேமிக்காரன் வந்தால் தூசு நெருப்பை கக்குது படிப்படகு. கண்ணில் ஈரம் நெஞ்சில் பாரம் வேண்டாம் வேண்டாம் உறவுகளே, நெஞ்சின் உள்ளே தீயை கொண்டால் வாழும் எங்கள் கனவுகளே. நீலக்கடலில் வீரம் கூறி போகுது போகுது புலிப்படகு, நேமிக்காரன் வந்தால் தூசு நெருப்பை கக்குது படிப்படகு.
அவனது கனவுகளையும் நினைவுகளையும் விட்டுவிட்டு அவன் விழிமூடி போனான். லெப்டினன்ட் கர்னல் சார்ல்ஸின் மாவீரமகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைபடா, நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே எந்த மனசில் நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் மூலவு அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது போலவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா, இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே, எனது நண்பனே எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைபடா, நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை உன்னில் உண்டு, எரிமலையை போலே நின்றாய் பகை வரை வன்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே, கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவி என் மனசில் நீ